SBS தமிழ்.
சுமார் 50 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு நாயகனாக புகழுடன் திகழ்ந்தவர் கருணாநிதி அவர்கள். ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைகளுக்காக வெளிப்படையாகவே துணிவுடன் குரல் கொடுத்து வந்தவர் கருணாநிதி. ஆனால் 2009 நடைபெற்ற போரின் போது கலைஞரின் செயற்பாடுகள் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகின. இதன் பின்னணியில் கலைஞரும் ஈழமும் என்ற விவரணத்தை முன்வைக்கின்றோம். 1960களில் இருந்து 1980கள் வரையான காலப்பகுதிகளில் தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட பல தமிழ் இயக்கங்களுடன் கருணாநிதிக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புகள் இருந்து வந்துள்ளன. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம், டெலோ இயக்க தலைவர் ஸ்ரீசபாரத்தினம் உட்பட பல தலைவர்கள் கருணாநிதியை அடிக்கடி சந்தித்து பேசி வந்துள்ளனர். இதேவேளை எம்ஜிஆரின் ஆதரவு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருந்த காரணத்தினாலும் கருணாநிதி டெசோ அமைப்பு மூலம் சேகரித்த பணத்தை அநேகமான ஈழ விடுதலை இயக்கங்களுக்கு வழங்கிய போது எம்ஜிஆரின் நிர்பந்தம் காரணமாக புலிகள் அதை வாங்க மறுத்தமையினாலும் கருணாநிதிக்கும் புலிகளுக்கும் இடையிலான உறவில் சற்று விரிசல் இருந்து வந்துள்ளது. மேலும் டெலோ இயக்கத் தலைவர் ஸ்ரீசபாரத்தினத்தின் கொலையினால் அந்த உறவிலான இடைவெளி மேலும் பெருகியது. தொடர்ந்து கருணாநிதியின் ஈழ விடுதலை போராளிகள் மீதான அதீத ஆதரவு போக்குகள் காரணமாக 1991 அவரது ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை காரணமாக தொடர்ந்து வந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. இதுபோன்ற பல காரணங்களினால் கருணாநிதி தனது கடுமையான ஈழ ஆதரவு போக்கினை தளர்த்திக் கொள்கிறார். இது பற்றி இவ்வாறு கூறுகிறார் தி ஹிந்து பத்திரிகையின் ஆசிரியர் கே வெங்கடரமணன்.
எல்லாரும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக தமிழீழம் வேண்டும்னு சொல்றவங்க ஒரு சாரார். இவர் வந்து தமிழீழம் வேணும்னு அரசியல் ரீதியா அவர் வந்து கோரிக்கை எப்பவும் வச்சிருந்தார். அதுதான் உண்மையான தீர்வு என்று சொன்னாலும் அவருக்கு ஒரு ஆழமான புரிதல் இருந்தது. இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு அடிப்படை காரணம் இருக்குது. விடுதலை புலிகள், பயங்கரவாதம், ஆயுத போராட்டம், இந்த கருத்து அமைவுக்கெல்லாம் கடந்து ஒரு அடிப்படை அரசியல் பிரச்சனை, தமிழர்களுக்கான உரிமைகள் ஒரு இந்த உண்டுன்றதா அந்த புரிதல் இருந்தது. அதனால் அவர் தமிழிடம் தீர்வுன்னு அவர் சொல்லும் போது கூட அதற்கு அது முழுமையா கிடைக்காவிட்டாலும் அரசியல் உரிமைகள், அவருடைய மொழிக்கு பாதுகாப்பு, பண்பாட்டு பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கும் ஒரு அரசியல் தீர்வு இருந்தா அதை அவர் ஏற்கும் நிலையில் தான் இருக்க வேண்டும்ன்றதான் அவருடைய உண்மையான கருத்து. இதை எப்படி பாக்கணும்னா, அவர் வந்து பல கட்டத்துல வந்து அவர் தனிப்பட்ட முறையில போராளிகள் குழுக்குள்ள சகோதர யுத்தம் வரக்கூடாதுன்றதுல முனைப்பா இருந்தாரு. உதாரணத்துக்கு சகோதர யுத்தம்ன்ற பதமா வந்து முத முதல்ல தமிழ்நாட்டுல பயன்படுத்தினது அதுதான். ஆங்கிலத்துல நம்ம ஃப்ராட்ரிசைடல் வார்னு அது வந்து மொழிபெயர்த்து அது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் முதன் முதலாக இந்த பல கூட்டங்களாக பிரிந்து நின்று ஒருவருக்கு ஒருவர் நீங்க சண்டை போட்டு கொண்டிருந்தால் இந்த தீர்வு வராதுன்றதுல அவர் உறுதியா இருந்தார். இதை சொல்றதுக்காகவே அதுவே ஒரு பங்களிப்பு தான். ஏன்னா அதுவே இந்த ஏக பிரதிநிதி வாதத்துக்கு எதிரான ஒரு வாரம். அது அவர் நேரடியா சொல்ல மாட்டார். ஒரு அமைப்பு மற்றவர்கள் மீத அதிகாரம் செலுத்துவது அது அதை வந்து அவர் ஏற்கலன்றது நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் அவர் பல பேருக்கு சில விடுதலை புலிகளுக்கு தீவிரமான ஆதரவாளர்கள் அவர் வந்து அவர்களுக்கு எதிரானவர்னு ஒரு மனப்போக்கு உண்டு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரனுக்கும் பாலசிங்கத்துக்கும் அவர் வந்து உதவி செய்திருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர்தான் உண்மையான தமிழீழ ஆதரவாளர், கருணாநிதி இல்லைன்ற ஒரு போக்கும் வந்துருது. ஆனா பொதுவாக ஆரம்ப கட்டத்திலேருந்து 1956 வந்து சிங்கள மொழி குறித்த அவங்களுடைய இலங்கை சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிதிலிருந்து அவர் பல கட்டத்துல வந்து அவர் அவங்களுக்கு ஆதரவை தான் செயல்பட்டு இருக்காரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு செல்வநாயகம், அமிர்தலிங்கத்தோட எல்லாம் அவரு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா அப்போ வந்து இந்தியாவுடைய அயல் உறவு பிரச்சனை இது, அதை நேரடியா தலையிட முடியாதுன்றதும் அவருக்கு தெரியும். அதனால என்றவரை அவர் பேசிக் கொண்டுதான் இருந்தார். ஏன்னா கடைசி வரைக்கும் TVLF கூட அவர் வந்து அவர் மேல மரியாதை வச்சிருந்தாங்க. அவர் வந்து இந்த பிரச்சனைகள்ல அவருடைய கருத்தை கேட்கணும்ன்றது அவங்களுக்கு, அது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பா மாறின அப்புறம் கூட அவருக்கு ஓரளவுக்கு அவர் வந்து அவருடைய கருத்து என்னன்றத அவங்க கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு அவர் பங்களிப்பு இருக்கிறது தெரியும். இந்த டெசோ நடந்தது ரெண்டு கட்டத்துல நடந்தது. தமிழீழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் அவர் ரெண்டு தடவை நடத்தினார். அதான் 86 வந்து இந்தியால தமிழர்களுக்கு ஆதரவு உச்சகட்டத்துல இருந்தது. ஏன்னா 83 நிகழ்வுகளுக்கு பிறகு இந்தியாவில் வந்து அவங்க அரசியல் ரீதியாக அலுவலகம் திறந்து அவங்க வந்து இந்திய அரசாங்கத்தோடு அவங்க சில இடங்கள் ஆயுத பயிற்சி கூட இருந்தது. அரசியல் ரீதியாக அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு ஆதரவு இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அவர் தமிழீழ ஆதரவு அமைப்பு ஒன்று நடத்தினார். அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அகில இந்திய அளவில் பல தேசிய தலைவர்களை இந்தியாவில் வந்து அவர் ஒன்று சேர்த்தார். உதாரணத்துக்கு வாஜ்பாயி, சுப்பிரமணியன் சுவாமி, அந்த காலத்துல இருந்த சிம்ரன்ஜித் சிங் மான், அகாலிதள தலைவர்கள் கூட சில பேர் வந்திருந்தாங்க. மத்திய டெல்லியில் உள்ள சோசியலிச தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால வளர வச்சு அவர் வந்து ஒரு ஒரு கருத்து உருவாக்கணும், ஒட்டுமொத்த கருத்து உருவாக்கணும்ன்றத ஒரு ஆரம்பகத்துல இருந்தாரு. அது வந்து 90-91 நிகழ்வுகளால், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அவருடைய விடுதலை புலிகளோட நடவடிக்கை அதிகமாயிற்று, அதுக்கப்புறம் பத்மநாபா படுகொலை, அப்புறம் ராஜீவ் படுகொலை, இந்த நிகழ்வுகளால் அது ஒரே சீராக அது போக முடியவில்லை. அந்த கருத்து ஒற்றுமை வந்து தமிழர்களுக்கு ஆதரவா இந்தியாவில திரட்டுவதற்கு இது ஒரு தடையாக இருந்ததுன்னு அவர் நினைச்சிருக்கலாம்.
2009 பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் தனக்கும் ஈழ மக்களுக்கும் இடையிலான நீண்டகால உறவினை இவ்வாறு கூறினார் கருணாநிதி.
அன்றைக்கு இலங்கையில நடைபெற்ற போர் முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்டால், போரை நடத்திய விடுதலை புலிகளை எல்லாம் வீழ்த்தி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும், இலங்கை அரசு, சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதிராக இந்த போராட்டத்திலே வெற்றி பெற்று தமிழர்களை எல்லாம் அடிமைகளாக ஆக்கிவிட்டது என்று சொல்லப்பட்டாலும், இன்னமும் அந்த காயம் முழுமையாக ஆறவில்லை. அந்த காயம் அவர்களுடைய உடலிலே ஆறாத மாத்திரமல்ல, எங்களுடைய நெஞ்சிலும் ஆறவில்லை. என்னை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில், இலங்கையிலே தமிழீழ விடுதலைக்காக நாங்கள் போர்க்குழு நிறுத்தி 50 காலத்துக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு நடைபெற்ற வித்தியாசமான சில போர்களால், வித்தியாசம் போர்களிலே மாத்திரமல்ல, போரை நடத்தியவர்களுக்கு நாளிலே ஏற்பட்ட காரணத்தால் அதிலே பெரு வெற்றியை பெறவில்லை. அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு சொர்வு, எவ்வளவு சோகம் என்பதை நீங்கள்லாம் அறிவீர்கள்.
ஈழத்தமிழர்களுக்கு பல நன்மைகளை திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பல்லாண்டு காலமாக செய்து வந்திருந்தாலும், 2009 இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் அரசியல் பின்னணியில் அப்போரின் அழிவுகளை தடுக்க தவறிவிட்டார் என்ற பரவலான விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டுள்ளது. இதனை இவ்வாறு கூறுகின்றார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு உறுப்பினரும் உரிமை தமிழ் தேசம் இதழின் ஆசிரியருமான தியாகு அவர்கள்.
இப்ப ஈழச்சிக்கல்ல தனித்தமிழ் இளம்ங்கிற குறிக்கோளுக்காக தமிழ்நாட்டில் ஆதரவு திரட்டினது, அதுக்காக இயக்கம் நடத்தினது, பல்வேறு அமைப்புகளை ஒன்றுபடுத்தியதில் கலைஞருக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. குறிப்பாக இந்திய அமைதிப்படை என்ற பெயர்ல ஒரு படை அங்கு அனுப்பப்பட்ட போது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அவர் தெளிவா வெளிப்படையா எதிர்த்தார், எதிர்த்து கூட்டங்கள் நடத்தினார், எதிர்த்து எழுதினார், அதுக்கு எதிரான இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்தார். இவ்வளவுக்கும் அவருக்கு விடுதலை புலிகள் மீதான வருத்தங்கள் இருந்தா கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சார். பிரபாகரனை நியாயப்படுத்துறார். ராஜபாளையத்துல நான் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு திடலுக்கு பேரு விடுதலை புலிகள் திடல், பேர் வச்சது கலைஞர் தான். இப்படி நிறைய சொல்ல முடியும், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை, ரைட்டு. ஆனால் இந்த 2008-09 போரின் போது அவருடைய நிலைப்பாடு என்பது, டெல்லியில காங்கிரஸ் அரசாங்கத்துல இவங்க பங்கேற்று இருந்தாங்க, அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய தயவு மாநில அரசுக்கு தேவைப்பட்டது, இதைத்தான் அவர் முதன்மை அளவுகோலா வச்சார தவிர, தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டத்தின் வாயிலாக அந்த போரை தடுக்க முடியும் என்ற முயற்சியே எதுவும் கிடையாது. உண்மையிலேயே என்ன பண்ணாரு, அந்த நேரத்துக்கு பார்த்து பெரியார் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தார், நாமளே அடிமைகள், நம்ம என்ன செய்ய முடியும்னு. நாமளே அடிமைகள்னு அடிமை கண்காணி வேலையை பார்க்க சொன்னார் பெரியார். அடிமைகள்னு சொன்னா அடிமை முறைக்கு எதிராக போராடணும், அந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அறிந்தோ அறியாமலோ 2009 இன அழிப்பில் அரசியல் வகையில் கலைஞருக்கும் ஒரு பங்கு உண்டு என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை வந்து நம்ம தெளிவா சொல்ல முடியும். தமிழ் மக்கள்கிட்ட நாங்க இன அழிப்புக்கு எதிராக போராடுறோம்னு காட்டிக்கிறது, இன்னொரு பக்கம் இந்திய அரசுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே கொள்கை தான் சொல்லி ஆட்சியை பாதுகாத்துக்கிறது, இந்த துரோகத்தினுடைய ஒரு குறியீடு தான் இந்த 2009 போர் உச்சமடைந்து முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது கலைஞர் டெல்லியில் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கான கேபினட் பதவிகளுக்காக சக்கர நாற்காலியில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். அந்த வருத்தம் கூட அவருக்கு இல்லை. இவ்வளவு பெரிய இனக்கொலையை நிகழ்த்திய ஒரு காங்கிரஸ் அரசோடு நம்ம உறவு வைத்துக் கொள்றோங்கிறத பத்தி கூட அவர் கவலைப்படலை. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய களங்கம், மாறாத ஒரு கரை. இது என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது.
ஆனால் இந்திய மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தின் முதல்வராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் திகழ்ந்த கருணாநிதியினால் ஈழத்தில் இடம்பெற்ற அந்த போரை அப்போது நிறுத்தியிருக்கலாம் என நம்புவது அபத்தம் என்கிறார் தி இந்து பத்திரிகையின் சமஸ் அவர்கள்.
இலங்கை போரையே நிறுத்த முடியும் நினைத்திருந்தால், அவர் நினைத்திருந்தால் நிறுத்த முடியும் என்பதான நம்பிக்கைகள் எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை இன்றைய பின்னணியிலிருந்து நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் அவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருந்தது என்றால், தன்னை தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு பெரிய இடத்தில் அவர்கள் நகர்த்தி கொண்டார்கள். தன்னுடைய ஒரு மாநில முதலமைச்சர் என்கிற ஒரு பதவியை, மாநில கட்சியினுடைய தலைவர் என்கிற ஒரு அந்த இடத்தை எவ்வளவுக்கு தேசிய அளவில் சக்தி மிக்கதாக அவர் மாற்றினார் என்பது இந்த இடத்திலே நாம் குறிப்பிட வேண்டியது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து, நமக்கு தெரியக்கூடிய அதிகாரத்திலிருந்து நீங்கள் நினைத்து பாருங்கள், கருணாநிதியினுடைய சில காரியங்களை. இந்திய இராணுவத்தை, விடுதலை புலிகளுடன் போரிட்டு திரும்பிய இந்திய இராணுவத்தை ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவுடன் நான் வரவேற்க மாட்டேன், என்னுடைய இன மக்கள் மீது போர் தொடுத்த இந்த இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன், செல்ல மாட்டேன் என்று சொன்னதாகட்டும், இது எல்லாம் எவ்வளவு பெரிய காரியங்கள் என்பதை நினைத்து பாருங்கள்.
இதே கருத்தையே முன்வைக்கின்றார் இலங்கையின் பிரபல ஊடகவியலாளர் கருணாகரன் அவர்கள்.
சகல போராட்டத்தும் குறிப்பாக இறுதி யுத்தத்தை நடத்தியது என்பது சர்வதேச சமூகம், அமெரிக்கா தலைமையிலான இந்தியாவுக்கு பங்கெடுத்த, இந்திய மத்திய அரசு பங்கெடுத்த இன்னும் ஏராள நாடுமான நாடுகள் கூட்டாக நின்று நடத்திய யுத்தம் தான் அந்த இறுதி யுத்தம். அது இன்றைக்கு பகிரங்கமாகவே பேசப்படுகின்ற, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அதை இதுவரையில சம்பந்தப்படுகிறவர்கள் மறுக்கவே இல்லை. இலங்கை அரசாங்கமே பல இடத்தை குறிப்பிட்டு சொல்லிட்டேன். ஆகவே அப்படியான சூழல்ல தனியே கருணாநிதி மட்டும் என்ன, கருணாநிதியோ அல்லது அவருடைய திமுகவோ இத்தகைய முயற்சியில் எடுத்தாலும் கூட அதை திறக்க விட்டுக்கவே முடியாது. கருணாநிதி ஒட்டுமொத்தமாக ஈழ விடுதலை போராட்டத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய தமிழ்நாட்டு அரசியலையும் கணக்கில் எடுத்துத்தான் அரசியலை முன்னெடுக்க வேண்டும். ஆகையால தவிர்க்க முடியாத சூழல்.
தமிழகத்திலே ஈழத்தமிழர்களையும் அவர்களின் விடுதலை இயக்கங்களையும் அரவணைத்து பல உதவிகள் புரிந்த கருணாநிதி அவர்கள் அங்குள்ள ஈழ அகதிகளுக்கு அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு இன்னும் அதிகம் செய்திருக்கலாம் என தெரிவிக்கிறார் இலங்கையின் ஊடகவியலாளர் கருணாகரன்.
கருணாநிதி ஈழ விடுதலை போராட்டத்தில் நடந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் என்று சொல்ல முடியாது. அவர் இருந்த காலகட்டங்களில் செய்யப்பட்ட வடிவங்களும் உண்டு, போதாமைகளும் உண்டு. இப்போதும் ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஈழ அகதிகள், அங்கே இருக்கின்ற ஈழ அகதிகளுக்கான சரியான வாழ்க்கை முயற்சி சூழலை உருவாக்கி கொடுக்கவில்லை. அந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய ஒரு சட்டங்களை அல்லது வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. அந்த குற்றச்சாட்டு உண்டு. குறிப்பாக புலம்பெயர்ந்து போகின்றவர்கள், ஈழ நெருக்கடிகள் காரணமாக, இந்த இலங்கை காரணமாக புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு சென்ற இடங்களில் அந்த எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த நாடுகளில் அவர்கள் அங்கு குடியிருமை பெற்றுக்கொண்டும் அல்ல அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டும் ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஏது நிலை உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் இந்திய சட்டம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும்படியாலும், தமிழ்நாடு அரசும் அதை கேள்வி எழுப்பாமல் இருக்கிறபடியாலும், அங்கே அவர்கள் ஒரு மிக நெருக்கடியான நிலைமையை தான் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதிலே கருணாநிதி தவறுகிறார் என்றுதான் நாங்கள் கருத முடியும். ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கியிருக்கலாம். அதாவது தாய் தமிழ் உறவு என்று சொல்லிக் கொண்டு அங்கு ஒரு மாற்றான் நிலையில் தான் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். கருணாநிதியின் பங்களிப்பு குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அவர் மேலதிகமாக செய்ய வேண்டிய சில பணிகளும் உண்டு, செய்யக்கூடிய பணிகளும் இருந்தன, அது செய்யாவிட்டது அவர்தான்.
இவ்வாறு கடந்த பல வருடங்களாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் பல விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் சந்தித்து வந்த கருணாநிதி அவர்கள் தொடர்ந்தும் ஈழத்தமிழர் மத்தியில் ஒரு சர்ச்சைக்குரிய தலைவராகவே நீடிப்பார்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.